கரைமிடற்றம் பரர் போற்றி நரிபரியாவரவழைத்து கயற்கண் மூங்கையறைவளையை பேசுவித்து புத்தரை வென்று அம்பலத்தில் நிதி நாடும் பெறை முடித்த பிரான் எழுத கோவை திருவாசகப்பேர்பரங்கு பாடல் மறை வகுத்த வாதவூரு மாணிக்க வாசகர்தாள் மனத்துள்ளைப்பாம் மாணிக்க வாசகர்தாள் மனத்துள் வைப்பா திருச்சிற்றம்பலம் பஞ்சுமந்த பாடல் பரிசுபடை தருளோ பஞ்சுமந்த பாடல் பரிசுபடை தருளோ பஞ்சுமந்த பாடல் பரிசுபடை தருளோ பெஞ்சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரைய
பெருங்கருணையினாலே இன்று திருவாசகத்திலே கீர்த்தி திருவகவல் என்கின்ற பகுதி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரனுடைய கீர்த்தி அளவில்லாதது. அது வேதங்களாலும் பரம விஷ்ணு முதலான தேவர்களாலும் புகழ்ந்து முடியாமல் இருப்பது, அவர்களாலே ஓதி முடியாமல் இருப்பது அவனுடைய கீர்த்தி. சொல்லி முடியாது அவனுடைய பெருமையை, சொல்லி முடியாது. வேதம் முதல் விண்ணோரம் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா என்பது திருவம்பார். அதே விஞ்சுமந்த கீர்த்தி என்பார் மாணிக்கவார். கீர்த்தி என்றால் என்ன? பெருமை. கீர்த்தி பெருமை புகழ் சிறப்பு சீர் என்றெல்லாம் ஒரு பொருட்களை விண்ணறிந்து மண்ணறிந்து மிக்காய் விளங்குடியா எண்ணறிந்து எல்லை இடாதானே நின் பெருஞ்சீர் பொல்லாவனை என்று ஒருமாறு சீர் என்றாலும் கீர்த்தி என்றாலும் உண்டு. அப்படிப்பட்ட சீர் சிறப்பு கீர்த்தி பெருமை புகழ்ச்சி எல்லாம் சிவன் ஒருவனுக்கே, மற்ற தேவர்களுக்கும் கிடையாது. அப்படின்னா நமக்கு இருக்குமா? தேவர்களுக்கே கிடையாதுன்னு எல்லாரும் என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா நமக்கு எவ்வளவோ பெருமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவோ பெருமை உடையவர் நம்ம என்ன சாதாரண ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கு, ஏதாவது ஒரு வகையில நமக்கு பெருமை இருக்குதுன்னு சொன்னா அது அவனுடைய அருளாலே வந்து அந்த பெருமையும் அந்த பெருமையும் அவனுடைய அருளாலே நமக்கு வந்து ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமை கீர்த்தி புகழ்ச்சி என்பது கீர்த்தி பெருமை புகழ் என்பது பரமேஸ்வரனுக்கு எவ்வளவுன்னு கேட்டா அளவில், எவ்வளவு அவனுடைய கீர்த்தி என்று கேட்டால் அளவில். அதனாலதான் விண்ணிறந்து மண்ணிறந்து மிக்காய் விளங்குடியாய் இந்நிறந்து எல்லையிலாதானே நின்புரிஞ்சீர் கொல்லாவனையின் போருமாறும் இந்த கீர்த்தியை நான் எப்படி சொல்ல முடியும். ஆகையினாலே அவனுடைய கீர்த்தியே யமன் வருவதற்கு முந்தையே நீங்கள் அவனுடைய கீர்த்தியை பேசுங்கள்ங்கிறார். யார் தெரியுமா? யமன் வருவதற்கு முந்தையே அவனுடைய கீர்த்தியை பேசுங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கிறார் திருநாவுக்கர சுவாமிகள். பார்த்து பாசம் பிடித்தழு தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னமே விளத்த பார்த்து பாசம் பிடித்தடு தூதுவர் கூர்த்த வேளார் குமைப்பதன் முன்னமே அர்த்த கங்கை அடக்கும் வாட்போக்கியால் கீர்த்திமைகள் கலர்ந்துரைமீன்கள் என்கிறார் திருநாவுக்கரசர். அதனாலே அவனுடைய கீர்த்தியை பேசுவதனாலே நமக்கு பிறவி தொலையும், நமக்கு பிறவி தொலையும். இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய பொருள் சேர்ந்த புகழை பேசுகின்றவர்களுக்கு இருள் சேர் இருவனையும் சேராது. யம பயம் வராது, யம பயம் வராது. சிவனுடைய கீர்த்தியை கேட்டவர்களுக்கு யமன் வரமாட்டான், வந்தாலும் அவர்களை உபசாரம் பண்ணி அழைச்சிக்கிட்டு போவான். வராம இப்படியாவா இருக்க போறான், வருவான். போனாலும் உபசாரத்தோட நீங்க திருவாசகம் கேட்டீங்களா அப்படின்னா அவன் நமஸ்காரம் பண்ணி அழைச்சிக்கிட்டு போவான். திருவாசகமா கேட்டி? ஆமா 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 ஆமா, புதங்கள புதங்கிழமை அலா பட்டு திருவாசகம் கேட்டோம். இப்ப கணக்கு எழுதிடுவாரு சுவாமி, புதன்கிழமை இத்தனை பேர் திருவாசகம் கேட்ட. இப்ப நம்ம பேரடு எடுக்கிற முல்ல அட்டன்ஸ் எடுக்கிற முல்ல பட்டன்ஸ் எடுக்கிறது இல்லையா, அட்டன்ஸ் எடுக்கிற முல்ல. அது போல இப்போ வந்து சண்டேஸ்வர நாயனார் அட்டன்ஸ் எடுத்துருவார், இத்தனை பேர் திருவாசகம் கேட்டார். அவர்கள் இந்த அளவுக்கு அன்போடு கேட்டார்கள். அவர் 100 பங்கு அன்பு, இவர் 90 பங்கு, இவர் 80 பங்கு. அந்த அன்பையும் அளவு அளந்து போட்டுருவான். எந்த அளவுக்கு கேட்டார்கள், எந்த அளவுக்கு அன்போடு கேட்டார்கள் என்பதெல்லாம் கணக்காயிருமப்பா. நீங்க லேசா நினைக்காதீங்க, திருவாசகம் கேட்டவர்களை எல்லாம் கணக்கெழுதிவார். தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பரீசனை உறுத்தனையும் கணக்கில் விடவே மாட்டான். ஆகையினாலே இப்படி திருவாசகம் கேட்டீங்களா? ஆமா ஆமா ஆமா. அப்படி திருவாசகம் கேட்டவர்களுக்கு தனி விமானம், அவர்களுக்கு உபசாரம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இடையில ஆர்லிசு கொடுப்பான், சூசு கொடுப்பான், விசிறி விடுவான், பூக்களை தூவான், அப்படி உபசாரம் பண்ணி அழைச்சிட்டு போவான். கேட்காதவர்களை எல்லாம் எப்படி கொண்டு போவான்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது இந்த கேள்வி. சிவன் பெருமையே கேட்கின்றவர்களுக்கு, சிவன் பெருமையே கேட்கின்றவர்களுக்கு தேவர்களெல்லாம் வந்தன செய்வார். சிவன் பெருமையை கேட்கின்றவர்களுக்கு தேவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுவார். மாணிக்க வாசகரே சொன்னார், ரொம்ப அதிசயமா இருக்கு சுவாமி நீ போட்ட நாடகம்னார். என்னப்பாரு, பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேரன் வாயுவெல்லாம் இவ்வளவு உயர்ந்த தேவர்கள், இவ்வளவு உயர்ந்த தேவர்கள், அப்பா சொல்லி முடியுமா அவர்கள் பெருமை? அப்படிப்பட்ட தேவர்களெல்லாம் என்ன வந்து கும்பிடும்படியா பண்ணிருக்கியே சுவாமி நினைச்சா ஆச்சரியமா இருக்கு, சிரிப்பா இருக்கு. அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் என்ன வந்து கும்பிடுறான், யாரு? பிரம்மவிஷ்ணுக்கள் எல்லாம் வந்து மாணிக்கவாசரை கும்பிடுறாங்களாம். இத பார்த்தா எனக்கு அசியமா இருக்கு, சாமி சிரிப்பா வருதுன்றாரு. பிரம்மா எவ்வளவு பெரியவர், விஷ்ணு எவ்வளவு பெரியவர், இந்திரன் எவ்வளவு பெரியவர், அவெல்லாம் வந்து கும்பிட்டார். புகவே தகையன் உனக்கு அன்பரும், நீ அடியாருடைய கூட்டத்துல புகுவதற்கு எனக்கு தகுதி இல்லை. அடியார் கூட்டத்துல போவதற்கு தகுதி இருக்கணும் இல்ல. இப்ப நம்ம சீட்டா ஆடுற கூட்டத்துக்குள்ள போக நமக்கு தகுதி இல்லையே, இருக்கானே சுத்தமா இல்ல, புரியுதா? அதே போல அந்த கூட்டம் இதுக்குள்ள போகுதா தகுதி இருக்காது, உண்டா இல்லையா? புகவே தகையன் உனக்கு அன்பரும் யார் என் பொல்லாமணியே, தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மையை புண்மையரை மிகவே உயர்த்தி. புண்மையர்னா கீழாக இருக்கின்றவர்களை மேலாக உயர்த்தி, புண்மையரை மிகவே உயர்த்தி விண்ணோரை பணித்தி தேவர்களை அவர்களை வந்து கும்பிட முடியாத அண்ணா அமுதே நகவே தகும் எம்பிரான் என்னமே செய்த நாடகம் என்று பேசுகிறார். ஆகையினால பரமேஸ்வரனை வணங்குகின்றவர்களை தேவர்கள் வணங்குவார், பரமேஸ்வரனை வணங்குகின்றவர்களை தேவர்கள் வணங்கும், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. இப்ப ஒரு அரசனிடத்துல நமக்கு தொடர்பு இருந்துட்டு வச்சுக்கோ, அரசன் நமக்கு மரியாதை கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சான்னா அந்த அரசனுடைய சிப்பந்திகள் எல்லாம் அங்க பாக்குற அதிகாரில நம்மளை கண்டா எப்படி பயப்படுவான், எப்படி பயப்படுவான் தெரியும்ல? தெரியும்ல, அரசன் நமக்கு வேண்டியவனாக இருந்து அவனுக்கு பக்கத்துல இருக்க முடியான ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்க, அங்க இருக்கிற அதிகாரில நம்மளை கண்டு எப்படி நடுங்குவான் தெரியும்ல? அதே போல ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தருவது இந்த கீர்த்தி. கீர்த்தி உயிர்களுக்கு கீர்த்தியே கிடையாது, உயிர்களுக்கு சிறுமதன். அதுக்கு ஏதோ கொஞ்சம் பெருமை இருக்குதுன்னா அது அவன் அருளாலே வந்தது, அவன் அருளாலே ஏதோ போகத்துறையு கொஞ்சம் பெருமையை கொடுத்துருவான். அதை இவன் நம்மளுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நமக்கு கீர்த்தியே கிடையாது, எல்லா புகழும் இறைவனுக்கு என்ன இதுல எழுதி வச்சிருப்பான் சில இடங்கள்ல. எல்லா புகழும் யாருக்கு? இறைவனுக்கு. ஏதன் அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது, நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட கீர்த்தி பெருமானுடையது அளவில்லாதது. இந்த கீர்த்தி இருவர்கள் மாணிக்கவாசுவாவிட அங்கங்கே அடியவர்களுக்கு செய்த ஓரளவு கீர்த்தியை சொல்லி இந்த பாடல பாடுகிறார் மாணிக்கவாசல். அது அதிகபட்சம் பாண்டி நாட்டில் நடந்த நிகழ்ச்சியை நிறைய சொல்றார். ஒரு பாண்டி நாட்டுக்காரராகினாலே பாண்டி நாட்டிலே நடந்த நிகழ்ச்சிகளை இதுல சொல்றார். அது இந்த பாடல் எங்க பாடியது என்று கேட்டால் தில்லையிலே அருளி செய்யப்பட்டது, சிதம்பரத்திலே பாடியது. அதனால இது தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு தொடங்குறார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, தில்லை என்பது சிதம்பரம். தில்லை என்கின்ற ஒரு வகை மரங்கள் அதிகமாக அடர்ந்திருந்த காடாக இருந்த தில்லை வனம், தில்லை வனம் கடம்ப மரம் அடர்ந்திருந்த காட்டுக்கு கடம்ப வனம், சம்பு மரங்கள் அதிகமாக இருந்த காட்டுக்கு சம்பு வனம், விளங்குதா? அதுபோல தில்லை என்கின்ற ஒரு வகை சாதி மரங்கள் அடர்ந்திருந்த காடு ஆகையினாலே தில்லை வனம்னு பேர். தில்லை வனத்துலதான் பதஞ்சலி வியாக்கிரவாதர் வந்து ரெண்டு பேரும் விகாலம் காட்டுல இருந்துகிட்டு தவம் பண்ணி, அது ரெண்டும் பாம்பும் புலியுமா இருந்தபடினால அதை கண்டு எல்லாம் பயந்துகிட்டு இருந்துச்சு. புரியுதா? இல்லைன்னா காட்டுல இருந்து தவம் பண்ண முடியுமா? பாம்பும் புலியும் அப்படி வந்து இருவரும் தவம் பண்ணி இந்த சாமியை கூட்டிக்கிட்டு வந்தாங்க, ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கே? தில்லைக்கு, கைலாயத்திலிருந்து சாமியை ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது அந்த தில்லை வனம். அது அந்த ஊரு எப்பொழுது தோன்றியதுன்னு சொல்ல முடியாது, மிக பழமையானது, மிக பழமையானது. அதனாலதான் மூதூர்னு பேர். மூதூர்னா பழைய ஊர்னு பேர், மூத்த ஊர் மூதூர், புரியுதா? மூத்த ஊர் மூதூர். அது பெரிய புராணத்துல இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டாரு சேக்கிழாரு. சேக்கிழாரு இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டார். வேதியர் தில்லை மூதூர் வெட்கோவர் குலத்து வந்தார் மாதூரு பாக நோக்கி மண்ணு சிற்றம்பலத்து ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடு நாதனார் கடல்கள் வாழ்த்தி வழிபடு நரத்தின் மிக்கார்னு பெரிய புராணத்துல திருநீலகண்ட நாயனார் புராணத்துல சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட தில்லையானது மிக பழமையான ஊர். தில்லை தில்லை என்றால் பிறவி, இல்லை இல்லை என்று மறை முடியும் என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு. தில்லை தில்லைன்னா பிறவி இல்லை இல்லைன்னு வேதம் சொல்லுவான். யாரு தில்லை தில்லைங்கிறாங்களோ அவங்களுக்கு பிறவி இல்லை. அந்த பகுதியில பெண்களுக்கு தில்லைன்னு பேர் வைக்கிறாங்க, பெண்களுக்கு தில்லை அம்மான்னு பேரு. இப்ப வைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். இப்ப விவரம் தெரியாத காலத்துல அப்படி வச்சுக்கிட்டோம் தில்லைன்னு. அந்த மெய்குண்ட வித்தியாசல மடத்துல ஒரு பொண்ணு விளைஞ்சுக்கிட்டு இருந்தா அது தில்லே தில்லேன்னு கூப்பிட்டாரு குருநாதர். ஆகையினாலே அப்படிப்பட்ட அளவில்லாத மகிமை பொருந்தியது, சிறப்பு பொருந்தியது. ஒருத்தர் தில்லைக்கு போவேன், தில்லைக்கு நாளைக்கு போவேன், தில்லைக்கு போவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்து புத்தியை பெற்று விட்டார். போனார், திரும்பி வரல. தில்லைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போவேன், நாளைக்கு தில்லைக்கு போவேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் யாரு? திருநாளை. அதனாலே அவருக்கு பேர் என்ன வந்துச்சு தெரியுமா? திருநாளை போவார். அந்த 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 செய்தியை கவனிய தில்லைக்கு நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே அவருக்கு என்ன பேரு? திருநாளை போவார். திருநாளை போவார் என்று பெயர் வந்தது. நந்தனார் என்றவருக்கு பெயரு. தில்லைக்கு நாளைக்கு போவேன் சொல்லிக் கொண்டிருந்தபடியினாலே பெயரே அவருக்கு திருநாளை போவார் நாயனார் என்று பெயர் வந்தது. ஆகையினாலே அப்படிப்பட்ட சிறப்புடையது பூலோக கைலாயம். பிரம்ம விஷ்ணுக்கள் இந்திரன் சந்திரன் குபேரன் வாயு வருணன் 31 கோடி தேவரும் வந்து 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 வணங்கிக் கொண்டே இருக்கின்ற ஒரு சிறப்பான பதி. அதிலே எல்லா தலங்களினுடைய சக்தியும் அங்கதான் இருக்கு. அதுதான் ஹெட் ஆபீஸ். அதுதான் எல்லா கோயிலுக்கும் ஹெட் ஆபீஸ். அங்கிருந்துதான் எல்லா சக்திகளும் வருது எல்லா கோயிலுக்கும். அப்புறம் அங்க போய் சேரும், அப்புறம் அங்கிருந்து வரும். எல்லா கோயில்ல இருக்கிற சக்தி அத்தனையும், கலை அத்தனையும் அங்கே போய் சேருது அர்த்த சாமத்துல. அப்புறம் விடியற் கால உஷத் காலத்துல அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த சக்திகள் வருகிறது. அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த தில்லை. அதனால எல்லா கோயில்களுக்கும் மூலஸ்தானம் தில்லை. அந்த 13 தில்லைவனம் அந்த 13 தில்லைவனம் அதுவே புவன அனைத்தினுக்கும் முந்தக்களரும் தெய்வத்தல. அதான் மூலத்தானம். தான் ஒவ்வொரு கோயிலுக்கும் மூலஸ்தானம் இருக்குது அல்லவா? ஒவ்வொரு கோயிலுக்கும் மூலஸ்தானம் இருக்குது அல்லவா? அப்புறம் அர்த்த மண்டபம், போக மண்டபம் என்றெல்லாம் இருக்குது அல்லவா? அதே போல எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் தில்லை. அந்த 13 தில்லைவனம் அதுவே புவன அனைத்தினுக்கும் முந்தக்களரும் தெய்வத்தலம். அதனால் மூலத்தானமதான் என்பது திருவாத உடல் புராணம். அதனால அப்படிப்பட்ட சிறப்புடையது அந்த தில்லை. தில்லை ஒரு கோயில வணங்கினா எல்லா கோயிலையும் வணங்கின பலம். சிதம்பரத்தை வணங்கினா எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை தலங்களையும் வணங்கின பலம். கோயில் புராணத்திலே சொன்னாரு உமாபதி சிவன் சொன்னாரு, ஒருவன் தில்லையிலிருந்து காசிக்கு போனான்னா முத்தி கிடையாது. காசிக்கு போனா முத்தின்னு போறாங்கல்ல, சிதம்பரத்திலிருந்து ஒருத்தன் காசிக்கு போய் முத்தி அடையலான்னு போனா இங்க இருக்கடா வந்து அங்க போடான்னு தள்ளி விட்டுருவாரா? கொலைய சிதம்பரத்துல போய் முத்திய வாங்கிக்கடா அப்படிம்பா. காசியில ஒருத்திலிருந்து ஒருத்தன் சிதம்பரத்துக்கு வந்தா முத்தி, சிதம்பரத்திலிருந்து காசிக்கு போனா முத்தி இல்ல சிதம்பரத்துக்காரன். காசியில இருக்கிறவன் ஒருத்தன் சிதம்பரத்து தானே அவனுக்கு முத்தி. தேசமார் பன்று அகன்று மன்று அகன்று சிவகதி அதனை உற்றார் காசியில் இல்லை. தில்லை கதி தரும் என்று அணைந்தார், தில்லை கதி தரும் என்று அணைந்தால் பாசம் அது அகல முத்தி பணித்திடும் என்றால் இந்த ஈசனார் அருள் இறக்கத்தை எல்லாம் யார் சொல்லுவார் என்பது கோயில் புராணம். ஆகையினாலே அப்படிப்பட்ட அளவு இல்லாத மகிமை உருந்தியது தில்லை சிதம்பரம். தில்லை ஒரு கோயில தரிசனம் பண்ணினா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோயிலையும் தரிசனம் பண்ண போல. ஆகவே அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய திருப்பதி வெகு காலம் தவம் பண்ணி கைலாயத்துல தவம் பண்ணி அங்கிருந்து வந்து தில்லைவனத்துல வெகு காலம் தவம் பண்ணி ஊன விருத்து, உடம்ப விருத்து, உயிரை விருத்து, உறவ விருத்து, அப்படி ரெண்டு பேரும் தவம் பண்ணாங்க. பதவியே விட்டுவிட்டு வந்துட்டாரு ஒரு ஆள். ஆதிசேடனா இருந்தார்ல திருமால் கிட்ட படுக்கையா, அதே விட்டுட்டு வந்துட்டார் கதஞ்சி. அப்படி பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது அந்த தில்லைவன். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த தில்லையில அருளி செய்யப்பட்டது இந்த திருவள். அதனால தில்லை மூதூர் ஆடிய திருவடிங்கிறார். அப்படிப்பட்ட தில்லை மூதூராகிய சிதம்பரத்திலே என்ன வேலை? என்ன சாமிக்கு ஆடுறவ? தில்லை மூதூர் ஆடிய எல்லா கோயில்லையும் நடராசர் இருக்கார். அதனால எல்லாமே சிதம்பரம். எல்லா கோயில்லையும் நடராசர் இருப்பதனாலே எல்லா கோயிலும் சிதம்பரம். விளங்குதா? எல்லா கோயில் சக்தியும் சிதம்பரத்துல போயிருப்பதனால எல்லா கோயிலும் சிதம்பரம். இல்ல புரியுதா? விளங்குதா? எல்லா கோயிலையும் நடராசர் இருக்கிற காலத்தினாலே எல்லா கோயிலும் சிதம்பரமே. எல்லா கோயிலுடைய சக்தியும் சிதம்பரத்தில், எல்லா கோயிலும் சிதம்பரத்தில் இருக்கு. எல்லா கோயில்லையும் சிதம்பரம் இருக்குது, எல்லா கோயில்லையும் சிதம்பரம் இருக்கு, எல்லா கோயிலும் சிதம்பரத்தில் இருக்கு. புரியுதா? சிதம்பரம் கவுனி. அதனால அப்படிப்பட்ட ஒரு புரியுதா, இது ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆகையினால அவ்வளவு சிறப்பு புரிஞ்சு. இத பத்தி சிதம்பரம் தரிசனம் பண்ணாத ஜென்மங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஏராளமா இருக்கு. சிதம்பரத்துக்கு போகாத ஜென்மங்கள் நிறைய இருக்கு. ஆகையினால அப்படிப்பட்ட சிதம்பர தர்சனம் தான் தர்சனமே. தர்சனம்னா சிதம்பரம் தான். யாரு சிதம்பரத்தை பத்தி பிரசங்கம் பண்ற அப்படி பண்றது? அதனாலே அப்படிப்பட்ட தில்லை என்கின்ற அந்த ஊர் மூதூர். மூதூர்னா முகப்பழமையான மகாவிஷ்ணு வந்தாராம், தர்சனம் பண்ண ஆனந்த தாண்டவத்தை கண்டாராம். அப்படியே கீழே விழுந்தவரு 4 மாசம் எழுந்திருக்கவே இல்லையா? 4 மாசம் இன்னும் படுத்தே தான் கிடக்கிறாரு. அப்ப தர்சனம் வந்தவரு படுத்துட்டாரு, படுத்துட்டாரு, அங்கேயே படுத்துட்டாருப்பா. இப்ப அங்கேயே படுத்துட்டாரு, போக மாட்டேன்னு. தாய்மான சுவாமி குடும்பத்தோட குடியாவே வந்துட்டான் சிதம்பரத்துக்கு. யாரு? துளபமணி அந்தவன். அப்படின்னு உண்மையிலேயே அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டவர்களிடம் மெய்யன்பர்களுக்கு பிரிய மனசு வராது. மெய்யன்பர்களுக்கு பிரிய மனசு, தன்னை மறந்து விடுவார். 5 வேறறிவும் கண்களே உள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணவொரு 3 திருந்து சாத்விகமையாக இந்து வாழ்டையான ஆடு ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த வேறின்ப வெள்ளத்தின் மூலியும் ஆரிலா மகிழ்ச்சியும் வளர்ந்தார். கண்ணு காது கேட்கவில்லையான் சுந்தரமுனி சுவாமிக்கு. இங்கே சிதம்பரத்துக்கு போய் சாமியை பார்த்த உடனே காது கேட்கலையா, மூக்கு நுகரவில்லையா, வாய் பேசவில்லையா, மெய் பரிசத்தை உணரவில்லையா, கண்ணு ஒண்ணுதான் பாக்குதான். இந்த காதறிவு, மூக்கறிவு, வாயறிவு, மெய்யறிவு எல்லாமே கண்ணுக்கு வந்துருச்சான். 5 வேறறிவும் கண்களே உள்ள. புரியுதா தம்பி? கண்ணறிவு, இது காதறிவு, மூக்கறிவு, வாயறிவு, மெய்யறிவு, அஞ்சறிவு இல்லவா? பகுத்தறிவு சேர்த்துல ஆறறிவு. அதாவது இந்த அஞ்சறிவும் கண்ணுக்கே வந்துருச்சான். அஞ்சறிவும் கண்ணுக்கே வந்துருச்சு. 5 வேறறிவும் கண்களே உள்ள. அப்படின்னா அந்த கண்ணுக்கு எவ்வளவு பிரகாஷம் அதிகம் இருக்கும் பாருங்க. அந்த அன்னதாண்டவத்தையே பாக்குதான். 5 வேறறிவும் கண்களே. மாணிக்கவாசகர் சென்றாராம், அன்னதாண்டத்தை கண்டாராம், ஓவியம் போல ஆயிட்டார், ஓவியம் போல ஆயிட்டார். எப்ப வரும் நமக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணம்? ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு அற்புத தர்சனம் அந்த தில்லை தர்சனம். அங்கே அவன் ஆடுகின்றான், ஆடுகின்றான் தில்லையிலே. அந்த ஆடல்தான், அந்த ஆடல்தான் உலக எல்லாவற்றையும் ஆட்டி கொண்டிருக்கிறது. ஆட்டுவித்தால் ஆறொருவர் ஆடாதாரே என்கிறார் அல்லவா? சூரியன் வருகிறான், சந்திரன் வருகிறான், மழை வருகிறது, பனி வருகிறது, காற்று வருகிறது, நட்சத்திரங்கள் வருகிறது, உலகம் இயங்குகிறது என்று சொன்னால் அந்த ஆடல். அவன் ஆடவில்லையானால் இயக்குனர்.
அதனாலே அவன் தொழில் என்னவென்று கேட்டால் ஆடுகின்ற, கூத்தாடுகின்ற, கூத்து
ஆடுகின்றிகள் தங்கள் கூத்தை போய் இரவிலே பார்க்கிறார்கள். செந்தில்நாதர் எழுதுகிறார், காசிவா செந்தின். அஞ்ஞானிகள் தங்கள் கூத்தை போய் இரவிலே பார்க்க, கூத்த நாடகம் பார்த்திருக்கீங்கல்ல, தங்கள் கூத்தைத்தான் போய் இரவிலே பார்க்கிறார். விஞ்ஞானிகள் அந்த பரமானந்த திருக்கூத்தை காண்கிறார், காசிவா செந்திநாதையர். அஞ்ஞானிகள் தங்கள் கூத்தை போய், அர்ச்சந்த நாடகமா, ராம நாடகமா, திரும நாடகமா, புனர்சங்க நாடகமா, எல்லாம் நம்ம கூத்துதானே. இருந்தேன், வாழ்ந்தேன், துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், இருந்தேன், அந்த கூத்தை போய் அஞ்ஞானிகள் பார்க்கிறார்கள். பரமஞானிகள் அந்த பரமானந்த திருக்கூத்தை காண்கிறார்கள். காசிவா செந்திநாதி ஆறுமுகன் அவருடைய சிஷ்யர். ஆகையினாலே அப்படி பரமானந்த திருக்கூத்தை அவன் ஆடுகின்றபடியினாலேதான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அந்த திருவடிதான், அந்த திருவடிதான் தில்லை மூதூரிலே புறத்திலே ஆடுகின்றான். அந்த திருவடிதான் உயிர்கள் தோறும் உள்ளே இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. புறத்திலே வெளியிலே தில்லையிலே ஆடுகிறான், ஆன்மாக்குடைய இதய குகையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். உலகம் இயங்குவதற்காக, அண்டங்கள் இயங்குவதற்காக வெளியிலே ஆடுகிறான், பிண்டம் இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். இதுக்கு பேர் என்ன? உடம்புக்கு பேரு பிண்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிண்டம்னு. உலகத்துக்கு அண்டம்னு பேரு, உடம்புக்கு பிண்டம்னு பேரு. அண்டம் இயங்குவதற்காக வெளியில ஆடுகிறான், பிண்டம் இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். உள்ளே ஆட தெரியுதா? சத்தமே. உள்ளே ஆடவில்லையானால் ஆட மாட்டார், அவ்வளவுதான். ஆகையினாலே நான் அசைந்தால் அசையும் அகிலம், அறிவாய் மனிதா ஆணவம். அதனாலே அவன் ஆடுகின்ற ஒரே ஒரு செயலாலேயே உலகம் தோன்றுகிறது, உலகம் நிலைக்கிறது, உலகம் ஒடுங்குகிறது. உலகம் தோன்றுவதற்காக ஒரு கூத்து, நிலைத்து நிற்பதற்கு ஒரு கூத்து, ஒடுங்குவதற்கு ஒரு கூத்து, அப்புறம் மீள உண்டாவதற்கு ஒரு கூத்துனாலே எல்லாம் பண்ற ஐயா. கூத்தாடி இத்தனை வேற செய்கிறாய், கூத்தாடி அந்த குடும்பமே கூத்தாடி கொடுக்கும். அந்த குடும்பமே சிவனுடைய குடும்பம் இருக்குது பாரு, எல்லாத்துக்குமே கூத்து தெரியும். இப்ப எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே தேவார திருவாரம் தெரியும், ராகம் தெரியும், ஜோதிடமும் தெரியும். எங்க வீட்டுல எங்க குடும்பமே ஜோதிடம். புரியுதாப்பா? அவன் நல்ல பிரசங்கம் பண்ணுவான், அவன் நல்ல பாட்டு பாடுவான், ராகம் எல்லாம் தெரியும், விளங்குதா? அது போல அந்த குடும்பம் பழக்கி விட்டாரு. அந்த அம்மாவுக்கும் நல்லா கூத்து தெரியும். நர்தன விநாயகர் முருகனுக்கும் சொல்ல வேண்டிய, அவனுக்கும் நல்லா கூத்து தெரியும். சின்ன பயலுக்கும் நல்லா கூத்து தெரியும். பெரிய போய சின்ன போய எல்லாமே கூத்த பழக்கிட்ட, எல்லாம் கூத்தாடி உள்ளது. நம்ம சாமியை எப்படி வேண்டாலும் சொல்லி அனுபவிக்கலாம். நம்ம சாமியை சொல்லி அனுபவிக்கிறது நம்ம சாமிகிட்ட தான் அத்தனை விஷயங்கள் இருக்கும். நம்ம சுவாமி சொல்லி அனுபவிக்கிறது, பல கோணங்களிலே சொல்லி அனுபவிக்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் நம்ம சாமி வேறு சாமிட்ட அத்தனை விஷயங்கள் கிடையாது. ஆகையினாலே அப்படி அண்டம் இயங்குவதற்காக வெளியிலே ஆடுகிறான், பிண்டமாகிய உடம்பு இயங்குவதற்காக உள்ளே ஆடுகிறான். உயிருக்கு உயிராக இருந்தார், உயிருக்கு உயிராக. உடம்புக்குள்ள உயிர் இருக்குதா? உயிருக்குள்ள கடவுள் சிவன், டயருக்குள்ள டீப்பு, டீப்புக்குள்ள காத்துங்கிற மாதிரி, டயருக்குள்ள டீப்பு, டீப்புக்குள்ள காத்து, உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள ஈஸ்வரன். தில்லை மூது ஒரு ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றான், அதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏகனாக இருக்கிறான், அநேகனாக இருக்கிறான். எத்தனை உயிர்கள்? ஐயோ சொல்லி முடியுமா? எத்தனை உயிர்கள்? அத்தனை உயிருக்குள்ளே இருக்கிறான், அதான் ஆச்சரியம். என்பத்து நான்கு நூறு ஆயிரமாம் யோனி வேதம் நிறைசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றார்.